2024 பிப்ரவரி மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் முனைவர் ப. சரவணனுடன் அரவிந்த் சுவாமிநாதனின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முனைவர் ப. சரவணன் மதுரையில் தனியார் பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியராகவும் தமிழ்த்துறை தலைவராகவும் பணியாற்றுகிறார். சங்க இலக்கியம் தொடங்கி நவீன இலக்கியம் வரை சிறகு விரித்திருப்பவர். தேர்ந்த வாசிப்பாளர், விமர்சகர், இலக்கியம் வரலாறு தமிழாய்வு என 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இலக்கிய ஆளுமைகள் பற்றிய இவரது கட்டுரைகள் குறிப்பிடத்தகுந்தன. தனது எழுத்துலக பணிகளுக்காக தமிழ் தேனி பட்டம் பெற்றிருக்கும் ப. சரவணன் தென்றலுடன் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதிலிருந்து கேள்வி: உங்களது இளமை பருவம் கல்வி குறித்து சில வார்த்தைகள். என் தந்தையார் தெய்வத்திரு சு. பழனிசாமி தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறையில் உயர் பதவி வகித்தவர். எம்ஏ ஆங்கில இலக்கியம் கற்றவர். மிகவும் நேர்மையானவர். அதனால் அவர் ஆண்டுதோறும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். ஆண்டுக்கு ஒரு பள்ளி என பல பள்ளிகளில் படித்தேன். பொதுவாகவே எனக்கு கல்வியில் ஆர்வம் இல்லை. தேர்வுக்கு மட்டும் படித்து தேர்ச்சி பெறுவதே வழக்கம். கோனார் தமிழ் உரையை மட்டும் நன்றாக படிப்பேன். பள்ளி பொதுத் தேர்வில் நான் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றதால் மதுரை அமெரிக்கன் கல்லூரி பட்டப்படிப்புகளில் எனக்கு தமிழ் இலக்கியம் மட்டுமே கிடைத்தது. முதலாம் ஆண்டு பட்டப்படிப்பில் வகுப்பின் இறுதி மாணவனாகத்தான் தேர்ச்சி பெற்றேன். பேரா இரா பிரபாகர் அவர்களின் தூண்டுதலால் புதுமைப்பித்தனை படிக்கத் தொடங்கி பின்னர் பரவலாக வாசிக்க தொடங்கினேன். பேரா தெய்வத்திரு சே. போத்திரெட்டி அவர்களின் தூண்டுதலால் சங்க இலக்கியத்தில் ஈடுபாடு ஏற்பட்டது. 3ஆம் பட்டப்படிப்பு முடியும் போது கல்லூரி நூலகத்தில் இருந்த தமிழ் புத்தகங்களுள் பாதியை படித்து முடித்திருந்தேன். வகுப்பின் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். அங்கேயே முதுகலை தமிழ் பயின்றேன். பின்னாளில் கல்வியியலிலும் முதுகலை பட்டம் பெற்றேன். உங்களது தொடக்க கால எழுத்து முயற்சிகள் குறித்து சொல்லுங்கள். பள்ளியில் படிக்கும்போது ஜன்னல் திரைச்சீலை காற்றில் படபடப்பதை பற்றி ஒரு 10 அளவுக்கு வர்ணனையாக எழுதினேன். அதனை என்னுடைய வகுப்பு தோழன் பாராட்டினான். பின்னர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தபோது கல்லூரி மலரில் எழுதினேன். பின்னர் பல்வேறு இதழ்களில் கட்டுரைகளை மட்டுமே எழுதி வந்தேன். சொல் புதிது சிற்றிதழ், மருதம் இணையழிதழ் ஆகியவற்றில் சில காலம் பணியாற்றினேன். தொடர்ந்து சில இலக்கிய கூட்டங்களை மதுரையில் நடத்தினேன். இலக்கிய ஆர்வம் துளிர்த்தது எப்போது, எப்படி? எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் ஊட்டி குரு நித்ய சைதன்ய யதி அவர்களின் இடத்தில் நடத்தி வந்த இலக்கிய சந்திப்புகளின் வழியாகவும், திரு வசந்தகுமார் அவர்களின் தமிழினி பதிப்பக நூல்கள் வழியாகவும் நவீன தமிழ் இலக்கிய பரிச்சயம் பெற்றேன். பேரா தெய்வத்திரு வேத சகாயகுமார் அவர்கள் விமர்சனக்கலை கற்பித்தார். அதன் விளைவாகவே பின்னாளில் நான் வெண்முரசு பற்றி 26 கட்டுரைகளை எழுதினேன். உங்கள் முதல் படைப்பு பற்றி சில வார்த்தைகள். உயிர்மை மாத இதழில் வெளிவந்த என்னுடைய சர்க்கஸ் சிங்கத்தை பற்றிய கவிதையை படித்துவிட்டு என் அப்பா பாராட்டினார். அவரும் எழுத்தாளர் என்பதால் சுபமி என்ற புனைப்பெயரில் எழுதி வந்தார். பொதுவாகவே அவரின் பாராட்டுகளை பெற நான் பெரும்பாடுபட்டேன். என்னுடைய முதற் கவிதை தொகுப்பை காலச்சூடு பதிப்பகம் வெளியிட்டது. தலைப்பு: மழைக்கால பாடகனும் மழை இசையும். எழுத்தாளராக முத்துலிங்கம் சிறுகதைகள் பற்றி முனைவர் பட்டம் ஆய்வு செய்துள்ளீர்கள், அதை குறித்து சொல்லுங்கள். முதன் முதலில் நான் அ. முத்துலிங்கம் என்ற பெயரை அமுத்துலிங்கம் என்றுதான் வாசித்தேன். இந்தியா டுடே தமிழ் இதழில் கனடா எழுத்தாளர் அ. முத்துலிங்கம் ஐயாவின் ராகு காலம் சிறுகதை வெளிவந்தபோது அதனை பேரா சே. போத்திரெட்டி அவர்கள் வீட்டில் படித்தேன். அந்த கதைதான் என்னை முத்துலிங்கம் அவர்கள் பக்கம் ஈர்த்தது. மதுரை யாதவர் கல்லூரி பேரா முனைவர் வி. கோபால் அவர்களை நெறியாளராக கொண்டு அ. முத்துலிங்கத்தின் சிறுகதைகளை பற்றி முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டேன். தமிழகத்தில் அவரது படைப்புகளை பற்றி முதன் முதலில் ஆய்வு செய்தது நான் தான். அன்று முதல் நேற்று வரை அ முத்துலிங்கம் ஐயாவுடனான என்னுடைய தொடர்பு வலுவாகவே இருந்து வருகிறது. அவரது படைப்புகளை பற்றிய செய்தி இந்தியாவில் எந்த ஊடகத்தில் வெளிவந்தாலும் அதை உடனே அவருக்கு அனுப்பி வைப்பேன். அதனால் அவர் தன்னுடைய இந்திய கண் என்று என்னை புகழ்ந்து வருகிறார். 108 புத்தகங்கள் எழுதியுள்ளீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். தொடக்கத்தில் பல புத்தகங்களை எழுதினேன், சரியான பதிப்பாளர்கள் அமையவில்லை. இறுதியாக கிழக்கு பதிப்பகம் என்னுடைய சங்ககாலம் நூலை வெளியிட்டது. அது என்னை எழுத்தாளர்கள் மத்தியில் அடையாளப்படுத்தியது. அந்த புத்தகம் இன்று வரை தொடர்ந்து மீள்பதிப்பில் இருந்து வருகிறது. சென்னை கௌரா பதிப்பகம் என்னுடைய மதுரை கோவில் புத்தகத்தை வெளியிட்டது. திருச்சி எம்ஜே பதிப்பகம் என்னுடைய எழுத்தின் தரத்தை அடையாளம் கண்டு தொடர்ந்து பதிப்பிக்க தொடங்கியது. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஈர்க்கும் விதத்தில் சிறுவர் இலக்கியம், கவிதை, சிறுகதை, சமூக நாவல், வரலாற்று நாவல், சரித்திர நாவல், கட்டுரை, பொதுக்கட்டுரை, வரலாற்று நூல்கள், பொது அறிவு நூல்கள், தன்னம்பிக்கை நூல்கள் என இதுவரை 108 புத்தகங்களை எழுதியுள்ளேன். நீங்கள் எழுதியதில் முக்கியமான நூல் என்று எதனை குறிப்பிடுவீர்கள்? என்னுடைய முக்கியமான நாவலாக நான் கருதுவது ஜோ ஜே சிலரின் குறிப்புகள் என்ற நாவலைத்தான். அதில் நான் எழுத்தாளர் சுந்தர ராமசாமி எழுதிய ஜே ஜே சில குறிப்புகள், நாவலில் இடம்பெற்றுள்ள மைய கதை மாந்தரை மற்றொரு பரிமாணத்தில் காட்டியிருந்தேன். சுவாசம் பதிப்பகம் தற்போது தொடர்ந்து என்னுடைய புத்தகங்களை வெளியிட்டு வருகிறது. ஒருவர் இறந்த பின்பும் வாழ முடியும் என்பது அவர்களது படைப்புகளிலும் சாதனைகளிலும் வாயிலாக மட்டுமே முடியும். நான் புத்தகங்களை எழுதுவதன் மூலம் முடிவற்ற வாழ்வை அடைவேன் என்பதில் ஐயமே இல்லை. ஜெயமோகன் அவர்களின் தலைமைத்துவத்தில் முன்னெடுக்கப்படும் தமிழ் விக்கி தளத்தின் ஆசிரியர் குழுவில் நீங்களும் ஒருவர். தமிழ் விக்கியின் செயல்பாடுகள் பற்றி, அதில் உங்கள் பங்களிப்பு பற்றி சொல்லுங்கள். தமிழ் விக்கி எதிர்கால தலைமுறையினருக்குரிய நம்பகமான மாபெரும் தரவு வங்கி. அதில் கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றுள்ளேன். உண்மையில் அது என் கல்வி தகுதிக்கு கிடைத்த அங்கீகாரம். ஜெயமோகன் அவர்கள் எனக்கு வழங்கிய பெரும் பரிசு இதுவென தயங்காமல் கூறுவேன். தாய்மொழியை வாசிக்கவே மாணவர்கள் பலர் திணறுவதாக சமீபத்திய கணக்கெடுப்பு ஒன்று கூறுகிறது. இது பற்றி ஆசிரியராக உங்கள் கருத்து என்ன? தாய்மொழி என்பது மனதுக்குள் உரைநிலையில் உள்ளதோர் உணர்வு. அது பயன்படுத்தப்படும் போதுதான் செயல்நிலைக்கு வரும். இக்கால தலைமுறையினர் பார்ப்பதும் கேட்பதும் வாசிப்பதும் எழுதுவதும் முக்கியமாக சிந்திப்பதும் பிறமொழியாக இருக்கும்போது அவர்களின் தாய்மொழி மேலும் மேலும் உரைநிலைக்கே செல்லும். முதலில் நாம் அதனை உரைநிலையிலிருந்து உயிர்ப்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பின்னர் அதனை செயல்நிலைக்கு தள்ள வேண்டும். அதற்கு முதல் பணி அவர்களை சுற்றி இருப்பவற்றை அவர்களின் தாய்மொழிக்கு மாற்ற வேண்டும். குறிப்பாக அவர்கள் பார்ப்பதை, கேட்பதை, வாசிப்பதை. ஒரு ஆசிரியராக இன்றைய மாணவர்களை எப்படி அவதானிக்கிறீர்கள்? கோவிட் காலகட்டத்திற்கு பின் மாணவர்களிடையே கல்வியில் ஆர்வம் குறைந்திருப்பதாகவும் அலட்சியம், மரியாதையின்மை, வன்முறை நாட்டம் போன்றவை பெருகியிருப்பதாகவும் கூறப்படுவது பற்றி உங்கள் கருத்தென்ன? தலைமுறை இடைவெளி என்பது மானுடவியலாளரின் கருத்துப்படி 30 ஆண்டுகள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது குறுகிவிட்டது. வெறும் 10 ஆண்டுகள்தான். அதிநவீன தகவல் தொழில்நுட்பம், குறிப்பாக பெருந்தொற்று காலத்துக்கு பின்னர் தலைமுறை இடைவெளியை 5 ஆண்டுகளாக சுருக்கிவிட்டது என்றே நான் கருதுகிறேன். ஒரே வீட்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் பிள்ளைக்கும் 5ஆம் வகுப்பு பயிலும் பிள்ளைக்கும் இடையில் தலைமுறை இடைவெளி ஏற்பட்டுள்ளது. இதனை நாம் அவர்களின் ரசனை சார்ந்து மிக எளிதாக கண்டுகொள்ள முடியும். தலைமுறை இடைவெளி குறுக குறுக அவர்கள் நம் பிடியை விட்டு மிக எளிதாக விலகிச் சென்று விடுவார்கள். இதுதான் நீங்கள் மேற்குறிப்பிட்ட எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம். விழுந்துவிட்ட இடைவெளி இடைவெளிதான். அதனை எதனை கொண்டும் இனி நிரப்ப முடியாது. மாணவர்களிடையே வாசிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் பின்தங்கி இருக்க காரணம் என்ன? அவர்கள் அதிநவீன தொழில்நுட்ப பெருக்க காலத்தில் வாழ விதிக்கப்பட்டவர்கள். அவர்களின் நெருங்கிய தோழமை இனி செயற்கை நுண்ணறிவுதான். அதனை கொண்டுதான் அவர்களை இனி நம்மால் மேம்படுத்த முடியும். முதலில் நாம் செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வை பெற வேண்டும். முதலில் நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டியது நம்மைத்தான். இராமாயணம் நாவல் தொடர். இராமபாணம் இராமாயணத்தை பற்றிய நாவல் தொடர். அதிநவீன தொழில்நுட்பமும் மிகுதியான பகுத்தறிவும் கொண்ட எதிர்கால தலைமுறையினருக்கு நியாயம் செய்யவே இதனை எழுதுகிறேன். நான் என் எழுத்தின் வழியாக ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நியாயம் செய்து இராமாயணத்தை புதிய கண்ணோட்டத்தில் எதிர்கால தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தி அதன் சனாதனத்தை உறுதிப்படுத்த உள்ளேன். திரு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு நாவல் நிறையினை நான் முதல் முறை படித்தபோது அது தொடர்பான கட்டுரைகளை அவரின் இணையதளத்தில் எழுதினேன். பின்னர் அவற்றை தொகுத்து புனை உலையில் ஜெயமோகன் என்ற தலைப்பில் புத்தகமாக்கினேன். நான் வெவ்வேறு பொருண்மைகளில் 108 புத்தகங்களை எழுதி முடித்த பின்னர் வெண்முரசை இரண்டாம் முறை படித்தேன். அதன் தாக்கத்தால் உந்தப்பட்டு இராமாயணத்தை இராமபாணம் என்ற பொது தலைப்பில் சில 1000 பக்கங்களில் தொடர் நாவலாக எழுத விழைந்துள்ளேன். அந்த வரிசையில் முதல் நாவலின் பெயர் பிறவி நூல். அதனை தைப்பொங்கல் அன்று எழுத தொடங்கியுள்ளேன். நாளொன்றுக்கு 20 பக்கம் வீதம் எழுதி வருகிறேன். இந்த பெரும் பணியை 10 நாவல்களாக 2 ஆண்டுகளுக்குள் முடிக்க திட்டம். பழங்கதைகளை மீட்டுருவாக்கம் செய்ய பிற எழுத்தாளர்களுக்கு முன்னத்தி ஏறாக அமைந்துவிட்டது ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு. ஒரு பெரு நாவலை எவ்வாறு தொடங்க வேண்டும், அதன் கட்டமைப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும், அதன் செல்வழி இலக்கு முதலானவை எவ்வகையில் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி வரைபடமாக வெண்முரசு பயன்படுகிறது. அந்த வகையில் நான் வெண்முரசின் நிழலில் மிக இனிதாகவும் எளிதாகவும் பயணித்து இராமபாணத்தை தொடங்கியுள்ளேன். ஓவியர் திரு சண்முகவேல் அவர்கள் இராமபாண நாவல்களின் முன்னட்டைகளுக்கு ஓவியம் வரைந்து தர இசைந்துள்ளார். இனிமேல்தான் ராயல்டி தரக்கூடிய தரமான பதிப்பகத்தினை அணுக வேண்டும். வெண்முரசு என்பது ஜெயமோகனின் மகாபாரதம் என்று இன்று அறியப்படுவதைப் போலவே இராமபாணம் சரவணனின் இராமாயணம் என்று நாளை அறியப்படும் என நம்புகிறேன். என் வாழ்நாள் விருப்பமும் அதுவே. அதற்காகவே இந்த பெரும் பணியை ஏற்றுள்ளேன். ஸ்ரீராமரின் பாதங்களை என் தலையில் தாங்கியும் எனது எழுத்துலக குருவான ஜெயமோகன் அவர்களின் பாதங்களை பணிந்தும் எப்போதும் என்னை ஆதரிக்கும் எழுத்தாளர் கன்னடா அ முத்துலிங்கம் ஐயாவின் நல்லாசிகளோடும் இந்த பணியை தொடங்கியுள்ளேன். முனைவர் ப. சரவணன் நூல்கள். 1857 இந்திய புரட்சி. பகத்சிங், வாவுசி, ஜூலியஸ் சீசர், முசோலினி, கடாஃபி, செங்கிஸ்கான், சர்வாதிகாரி தைமூர், சைபர் குற்றம், தேர்வுக்கு தயாராகுங்கள், மதுரை கோவில், தமிழ் இலக்கியமும் இலக்கணமும், பழந்தமிழ் கட்டுரைகள், நவீன பெண்ணியம், தமிழக வரலாறு, அப்பாவின் கால்கள், நினைவுகளின் பேரணி, ஜோ ஜே சிலரின் குறிப்புகள், தனிமையின் நிழலில், அழியாக முகம், நீயும் நானும், வழிப்பறி, இருவர் எழுதிய டைரி, சிந்தனை சிறகுகள், புனை உலகில் ஜெயமோகன், புனை உலகில் அ முத்துலிங்கம், எல்லோரும் எழுதலாம், ஆன்மீக புரட்சியாளர்கள், கார்ப்பரேட் கலாச்சாரம், இயற்கையின் புன்னகை, பண்டைய வல்லரசுகள், சிப்பாய் புரட்சி, ஜாலியன் வாலாபாக் மற்றும் பல. முனைவர் ப. சரவணன் பெற்ற விருதுகள்: செந்தமிழ் திலகம் விருது, இலக்கிய சுடர் விருது, எழுத்துலக தேனி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.